டெக்சஸிலிருந்து பானுமதி பார்த்தசாரதி அவர்கள் எழுதியுள்ள சிறுகதை லக்ஷ்மணன் கோடு. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். ஆளுயர நிலைக்கண்ணாடியில் சரஸ்வதி தன்னையே பார்த்து கொண்டிருந்தாள். வயது 80 நெருங்கி கொண்டிருந்தது. அதிகம் பழுத்த மாம்பழம் போல் முகமெல்லாம் தசைகள் சுருங்கி காணப்பட்டன. தலைமுடி முழுவதும் வெளுத்து விட்டிருந்தது. கழுத்து நரம்புகள் தூக்கி புடைத்து கொண்டிருந்தன. சரஸ்வதி நல்ல எலுமிச்சமழ நிறமாதலால் கழுத்தில் ஓடும் நரம்புகள் பச்சையாக பழியிருந்து தெரிந்தன. தேகம் மிக ஒழுங்கி காணப்பட்டது. முதுகில் கூட கொஞ்சம் கூன் விழுந்திருந்தது. நடக்கும் போதே மெதுவாக வளைந்துதான் நடக்கிறாள். அது அவளுக்கே நன்றாக தெரிந்தது. கைகளை லேசாக தடவி பார்த்தாள். காய்ந்த மூங்கில் போல மிக வறட்சியாக இருந்தது. இன்னும் ஏன் கடவுள் என்னை அழைத்து கொள்ளவில்லை? நல்லவர்களுக்குத்தான் சீக்கிரம் உலக வாழ்க்கையிலிருந்து விடுதலே என்பார்கள். ஒருவேளை தான் நல்லவள் இல்லையோ, அல்லது கடவுள் ஒருவேளை தன் எக்ஸ்பைரி தேதியை மறந்து விட்டாரோ? தனக்குள் சிரித்து கொண்டே தன் படுக்கை அறையை விட்டு ஹாலுக்கு வந்தாள். பெசன்ட் நகர் கடற்காற்று பீத்து உதறியது. ஹவுசிங் போர்டு அப்பார்ட்மெண்ட் சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் தான். ஆரம்ப காலத்தில் கட்டப்பட்டது. அதனால் ரூம், ஹால், சமையலறை எல்லாமே கொஞ்சம் பெரியதாக இருந்தன. முதன் முதலாக செல்கிரீட் கற்களால் கட்டப்பட்ட கட்டிடம். செங்கல் போல் கட்டிடம் பலமாக இருக்காது என்று எண்ணி யாரும் வாங்கவில்லை. அப்ளை செய்து முதல் டெபாசிட் கட்டிய உடனே இவர்களுக்கு கிடைத்து விட்டது. 40 வருடத்துக்கு முன் டி நகர், மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, அடையாறு மாதிரி இடங்கள் தான் சென்னையை சேர்ந்தது போல் தெரியும். பெசன் நகர் போல் சென்னையை விட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்கும் ஏரியாக்களுக்கு பஸ் வசதியும் இருக்காது. சுனாமி வருவதற்கு முன்பாகவே கட்டப்பட்டதாகையால் இவர்கள் அபார்ட்மெண்ட் கடலுக்கு வெகு அருகில் இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர் முதல் மாடி என்று இரண்டே அடுக்குகள் தான். இதை வாங்கும் போது இவர்களின் ஒரே மகன் ராமச்சந்திரன் அமெரிக்காவில் MS படித்துக் கொண்டிருந்தான். ரொம்பவும் கெட்டிக்காரன். ஸ்காலர்ஷிப்பிலேயே படித்துக் கொண்டிருந்தான். சரஸ்வதியும் கணவர் ரங்கராஜனும் ரயில்வே ஊழியர்கள். சரஸ்வதி ரயில்வே நிர்வாக அலுவலகத்தில் முக்கியமான பிரிவில் கண்காணிப்பாளர். கணவர் எக்ஸ்பிரஸ் ரயில் டிரைவர். நல்ல சம்பளம். சரஸ்வதியை விட ரங்கராஜனுக்கு சம்பளம் அதிகம். இருவருக்குமே அனாவசிய செலவு செய்ய மனம் வராது. இந்த அபார்ட்மெண்ட் வாங்கும் போது சுலபமான மாத தவணையில் தானே வீடு வாங்குகிறோம். 2 பெட்ரூம் அபார்ட்மெண்ட்டே வாங்கலாம் சரஸ்வதி என்றார் ரங்கராஜன். வேண்டாங்க, இதுவே கடலுக்கு மிக அருகில் இருக்கிறது. பௌர்ணமியிலும் அமாவாசை இரவிலும் அடிக்கும் அலைகளின் ஓசை இரவில் கொஞ்சம் பயத்தை கொடுக்கிறது. நீங்கள் ஒரு வாரம் போல் கேம்ப் போகும்போது ரொம்ப பயமாக இருக்கிறது. அதுவும் இல்லாமல் உப்பு காற்றினால் ஜன்னல் கம்பிகள், பீரோ எல்லாம் துருப்பிடித்து விடும். வருஷா வருஷம் பெயிண்ட் அடிக்க வேண்டும். மெயின்டெனன்ஸே நிறைய ஆகும் என்கிறார்கள். அதுவும் இல்லாமல் நானும் காலையில் வீட்டை விட்டு போனால் திரும்ப 7 ஆகி விடுகிறது. அதுவும் இல்லாமல் என்று நிறுத்தினாள் சரஸ்வதி. அதுவும் இல்லாமல் ராமச்சந்திரன் படிப்பு முடிந்ததும் எப்படியும் அமெரிக்காவிலேயே வேலை வாங்கி விடுவான். வேலை கிடைத்ததும் அங்கே அழைத்து கொள்வதாக கூறியிருக்கிறானே. அதற்கு இங்கே ஏன் பெரிய வீடு? கையில் இருக்கும் பணத்தை பேங்க்ல போட்டா வட்டியாவது வரும் என்றாள் சரஸ்வதி. ரங்கராஜன் கேலியாக சிரித்தார். ஏன் சிரிக்கிறீங்க? ஒண்ணுமில்ல, அது எப்படி இந்த காலத்து பெண்கள் உங்களை எந்தெந்த வழிகளில் சந்தோஷமாக வைத்துக் கொள்ளலாம் என்று 24 மணி நேரமும் யோசித்துக் கொண்டிருக்கும் கணவர்களை விட பிள்ளைகளை அதிகம் நம்புகிறீர்கள். ஆச்சரியம்தான் என்றார். சரஸ்வதிக்கு அவர் கூறுவது அபத்தமாக தெரிந்தது. நம் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளை நம்பாமல் எப்படி இருக்க முடியும் என்று நினைத்தாள். பெரிய அந்தஸ்தில் இருந்தவர்களும் பதவியில் இருந்தவர்களும் ராமச்சந்திரனுக்கு பெண் கொடுக்க முன்வந்தனர். ரொம்ப பெரிய இடத்திலோ பெரிய பதவியில் உள்ளவர்கள் பெண்ணையோ எடுத்தால் நம்மை மதிக்க மாட்டாள் என்று சரஸ்வதியும் கணவரும் முடிவு செய்தனர். அதனால் நல்ல நடுத்தர குடும்பத்தில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்த பெண்ணை திருமணம் செய்து வைத்தார்கள். பார்த்தாலே மயங்கி விழச் செய்யும் அழகி. 2 சகோதரிகள், 1 அண்ணா. இதுதான் ரத்னாவின், அதாவது அவர்கள் மருமகள் பெயர், குடும்பம். மற்றவர்கள் மயங்குகிறார்களோ என்னவோ, ராமச்சந்திரன் மயங்கி விட்டான், விழுந்தும் விட்டான். திருமணம் முடிந்து 1 வருடம் கழித்து ரங்கராஜன் தம்பதிகள் தங்கள் இலாக்காவின் அனுமதியுடன் 2 மாத விடுப்பில் மகனுடன் இருக்கலாம் என்று போனார்கள். அந்த நேரத்தில் ரத்னா எங்கும் வேலைக்கு போகவில்லை. மாமனாரும் மாமியாரும் வந்திருப்பதாகவே நினைக்கவில்லை. இவர்களை மதிப்பதாக தெரியவில்லை. காலையில் 9 மணிக்குத்தான் படுக்கையிலிருந்தே எழுந்திருப்பாள். பிறகு குளித்து உடை மாற்றிக்கொண்டு வருவதற்குள் 10:00 ஆகிவிடும். இதற்குள் சரஸ்வதியே காலை டிஃபன், மதியம் சாப்பாடு எல்லாம் தயார் செய்து விடுவாள். ரத்னா சாப்பிட்டு விட்டு தன் அறையில் போய் உட்கார்ந்து லேப்டாப்பில் ஏதோ பார்த்து கொண்டிருப்பாள். ரங்கராஜன் ஒரு நாள் பொறுக்க முடியாமல் ரத்னா எதிரிலேயே, ராமச்சந்திரா, தினம் உங்க அம்மாவே சமையல் செய்யறாளே, ஏன் ரத்னாவுக்கு சமைக்க தெரியாதா? தெரியாதென்றாலும் உங்க அம்மாவுடன் கூட இருந்து பேசி சிரித்து கொண்டு சமையலையும் கற்றுக்கொள்ளலாமே. நாங்கள் வருவதற்கு முன் என்ன செய்தீர்கள்? நாங்கள் போன பிறகு என்ன செய்வீர்கள் என்றார். அப்பா, ரத்னா அவர்கள் வீட்டில் கடைக்குட்டி, அதனால் அவளுக்கு சமைக்க தெரியாது. நீங்கள் வருவதற்கு முன் நானே சமைத்து விடுவேன். இது எங்கள் பிரச்சனை மாமா, இதில் நீங்கள் ஏன் தலையிடுகிறீர்கள் என்றாள் ரத்னா வெடுக்கென்று. மகன் வாயை திறக்கவில்லை. அதுக்கு மேல் ரங்கராஜன் ஒன்றும் பேசவில்லை. சரஸ்வதி ஏதோ சொல்வதற்கு வாயை திறந்தாள், அவளையும் அடக்கிவிட்டார். பிளைட் டிக்கெட்டை 1 மாதம் முன்னே மாற்றிக்கொண்டு மனைவியோடு சென்னைக்கு திரும்பிவிட்டார். யாரிடமும் பிள்ளையை பற்றியோ மருமகளை பற்றியோ ஒன்றும் சொல்லவில்லை. அந்த நாட்டு சீதோஷ்ணம் ஒத்து வராததால் திரும்பி வந்துட்டோம் என்று கூறி அமைதியாகிவிட்டார். மதியாதார் வீட்டுப்படியை பெற்ற மகனே ஆனாலும் மிதிக்க கூடாது சரஸ்வதி என்றார் ரங்கராஜன் மனைவியிடம். ஒரு நாள் அமெரிக்காவிலிருந்து போன். ராமச்சந்திரன் தான். ரங்கராஜன் ஸ்பீக்கரை ஆன் செய்து சரஸ்வதியை பேச சொல்லிவிட்டு பால்கனியில் போய் உட்கார்ந்து கொண்டார். சரஸ்வதி போனில், உன் அப்பாவிடம் ரத்னா மரியாதை இல்லாமல் பேசியது தவறு என்றாள். அவள் ஒன்றும் தப்பாக சொல்லவில்லையே அம்மா, எங்கள் பிரச்சனையில் நீங்கள் ஏன் தலையிடுகிறீர்கள் என்றுதானே கேட்டாள். நான் உங்கள் பிள்ளையாகவே இருந்தாலும் ஒரு கோட்டை தாண்டி நீங்கள் வந்தால் எங்கள் திருமண வாழ்க்கை தான் பாதிக்கும், புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி போனை பட்டென்று வைத்து விட்டான். ரங்கராஜன் எழுந்து வந்து சரஸ்வதியை பார்த்தார். அவள் முகம் கோபத்தினாலும் அவமானத்தினாலும் சிவந்திருந்தது. எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த ரங்கராஜன் அன்றே தொலைபேசி அலுவலகத்தில் தொடர்பை துண்டிக்கும்படி கேட்டுக்கொண்டார். ஆளுக்கு ஒரு விலையுயர்ந்த செல்போனை வாங்கி வந்துவிட்டார். சரஸ்வதி, இதற்கெல்லாம் வருத்தப்படாதே, காலம் மாறிவிட்டது. வயதானால் நாம் அவர்களைத்தான் சார்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்காதே. நாம் இருப்பது நம்மை வளர்த்த பூமி, வயிற்றில் பிறந்த பிள்ளை மட்டும் உறவென்று நினைக்காதே. நாம் யாரிடம் அன்பு காட்டுகிறோமோ அவர்கள் எல்லாம் நம் உறவினர்கள்தான் என்று ஆறுதல் கூறினார். அலுவலக நேரம் தவிர மற்ற நேரங்களில் அவளுடனே தன் பொழுதை கழித்தார். சேமிப்பிலிருந்து வரும் வட்டியுடன் இருவர் சம்பளமும் சேர்ந்து தலைக்கு மேலே வெள்ளம் என்று சொல்வது போல் நிறைய பணம் சேர்ந்தது. ரயில்வே பாஸில் இந்தியா எங்கும் பயணம் செய்தனர். ரங்கராஜன் ரிட்டையர் ஆனார். நிறைய வருடங்கள் சர்வீஸ் செய்ததால் பென்ஷன், கிராச்சுவிட்டி, PF எல்லாம் நிறையவே கிடைத்தன. மொத்தத்தையும் வங்கியில் பிக்சட் டெபாசிட் வைத்தார். அவர் ரிட்டையர் ஆகி வீட்டில் தனியாக இருந்தால் அவருக்கு மிகவும் தனிமையாக இருக்கும் என்பதால் சரஸ்வதியும் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கொண்டாள். வீட்டிற்கு மிக அருகில் அனாதை ஏழை குழந்தைகளுக்கான இல்லம் ஒன்று இருக்கிறது. முதலில் எப்போதாவது ஒருமுறை கணவன் மனைவி இருவரும் போவார்கள். பிறகு அடிக்கடி போக ஆரம்பித்தார்கள். அதை ஒரு டிரஸ்ட் நடத்துகிறது. உடல் உழைப்பாலும் பணத்தினாலும் இருவரும் அந்த இல்லத்திற்கு உதவி செய்து வந்தார்கள். ரங்கராஜன் ஒரு நாள் காலை எழுந்திருக்கும் போதே மிகவும் களைப்பாக இருந்தார். சரஸ்வதி அவரை தொட்டு பார்த்தாள். ஜுரம் இல்லை, ஆனால் நிறைய வேர்த்திருந்தது. ஜன்னல் கதவுகளை முழுவதுமாக திறந்துவிட்டு மின்விசிறியின் வேகத்தையும் அதிகப்படுத்தினாள். காப்பி கொண்டு வருகிறேன், சாப்பிடுங்கள், பிறகு நான் டாக்டருக்கு போன் செய்து அப்பாயின்மெண்ட் வாங்குகிறேன் என்று சொல்லிவிட்டு சமையலறைக்கு போய் காஃபி எடுத்து வந்து அவரிடம் கொடுக்க வந்தால் கண்களை மூடி தூங்குவது போல இருந்தார். யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காமல் எல்லாம் முடிந்துவிட்டது. அப்போதும் அந்த ஆசிரமத்து நிர்வாகிகளும் குழந்தைகளும் தான் துணையாக நின்றனர். பிள்ளையும் மருமகளும் தங்கள் ஒரே ஆண் குழந்தை சீதருடன் வந்தனர். ராமச்சந்திரன் மட்டும் தன் அம்மாவுடன் இருந்தான். மருமகள் அம்மா வீட்டிற்கு போய் 16ஆம் நாள் காரியத்திற்குத்தான் வந்தாள். வீட்டிலிருந்த உறவினர் சப்தமும் அழுகையும் குழந்தையை பயமுறுத்தி விடும் என்றான் ராமச்சந்திரன். சரஸ்வதி எதையும் கண்டுகொள்ளவில்லை. கேட்டால் மட்டும் என்ன, எதுவும் மாறப்போவதில்லை, வீண் விரோதம்தான் மிஞ்சும் என்று அமைதியாக இருந்தாள். அம்மா, நீ எங்களோடு வந்துவிடு. இங்கே யார் இருக்கிறார்கள்? நான் கிரீன் கார்ட் பண்ணிவிடுகிறேன். இந்த பெசன் நகர் சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டை விற்றுவிடலாம். ரத்னாவுக்கு இந்த வீடே பிடிக்கவில்லை. உன் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட், அப்பாவுடையது எல்லாவற்றையும் போட்டு அமெரிக்காவில் வங்கி கடனில் 4 படுக்கையறை கொண்ட தனியே வீடாக வாங்கிவிடலாம் என்றான். ஆனால் அந்த முறை அவன் எடுத்து வந்த 1 மாத விடுப்பில் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. அப்பாவின் காரியங்களை முடித்துவிட்டு ராமச்சந்திரன், அம்மா, வீட்டு டாக்குமெண்ட், பாஸ் புத்தகம், உன் பாஸ்போர்ட் எல்லாம் என்னிடம் கொடுத்து விடு, நான் பத்திரமாய் வைத்துக் கொள்கிறேன் என்றான். எல்லாம் லாக்கரில் இருக்கிறது, பாஸ்போர்ட் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறது என்றாள் சரஸ்வதி. ஃப்ளைட்டுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு, நாம் வேண்டுமானால் டாக்ஸி வைத்துக்கொண்டு அவற்றை எடுத்து வந்து விடலாமா? ரத்னா கேட்டாள். எதற்கும் அவசரப்பட வேண்டாம், பாஸ்போர்ட் தான் கையில் இருக்கிறதே, அது போதும் என்றாள் சரஸ்வதி மெதுவாக. ஏன், எங்களை நம்பவில்லையா என்றாள் ரத்னா வெடுக்கென்று. ரத்னா, இந்த விஷயத்தில் தலையிடாதே, என்னுடைய இந்த சோகமான நேரத்தில் ஏதாவது வீண் வார்த்தை வந்துவிடும் என்றாள் சரஸ்வதி. ரத்னாவோடு அவள் அம்மாவும் கிளம்பி வந்தாள். ராமச்சந்திரா, உன் மாமியார் வருவதாக சொல்லவே இல்லை என்றாள் சரஸ்வதி. ஒவ்வொன்றுமா அம்மா சொல்லி கொண்டிருப்பார்கள், நீ பிள்ளை வீட்டுக்கு வருவது போல் அவர்கள் பெண் வீட்டுக்கு வருகிறார்கள், இதில் என்ன இருக்கிறது என்றான். ரத்னா ஒருத்தியையே சமாளிக்க முடியாது, இப்போது இவள் அம்மா வேறு. குழந்தையை சரஸ்வதியிடம் விட்டுவிட்டு ரத்னாவும் அவள் அம்மாவும் காரை எடுத்துக்கொண்டு பர்ச்சேசிங் என்று காலை 10 மணிக்கே கிளம்பி விடுவார்கள். ஊரெல்லாம் சுற்றிவிட்டு சரஸ்வதி செய்து வைத்திருப்பதை சாப்பிட்டு விட்டு, சாப்பிட்ட தட்டை கூட எடுக்காமல் டேபிள் மேலேயே போட்டுவிட்டு, மிகவும் களைப்பாக இருக்கிறது என்று போய் படுத்துக் கொள்வார்கள். டைனிங் டேபிளை பார்த்தால் மாட்டுத் தொழுவம் போல் கீழே இறைந்து மேலே கொட்டி இருக்கும். எல்லாருக்குமாக சமைக்கும் போது கூட கோபம் வராது, டைனிங் டேபிள் இருக்கும் அவலநிலையை பார்த்தால்தான் மிக எரிச்சலாக இருக்கும். குழந்தை சீதரியும் நாள் பூராவும் இவள் கண்காணிப்பிலேயே விட்டுவிட்டு போய்விடுவதால் சரஸ்வதி மிகவும் களைத்து விட்டாள். பேர குழந்தைதான், சரஸ்வதிக்கும் அவன் மேல் மிகவும் பாசம் உண்டுதான். இருந்தாலும் அவளுக்கு வயதாகிறது, அன்பு கூட காட்ட வேண்டாம், அக்கறையும் இல்லை என்றால் என்ன செய்வது? மதியாதார் வாசலை பெற்ற மகனே ஆனாலும் மிதிக்க கூடாது என்ற கணவரின் சொல்லை மறந்து அங்கே வந்தது மிகப்பெரிய தவறு என உணர்ந்தாள். அன்று சனிக்கிழமை ராமச்சந்திரனும் வீட்டிலிருந்தான். சரஸ்வதி வழக்கம் போல் காலை 6 மணிக்கே எழுந்து காஃபி சாப்பிட்டு விட்டு குளித்து சமையலையும் முடித்து விட்டாள். காலை 10:00 இருந்தது, ராமச்சந்திரன் தான் எழுந்து வந்தான். மற்றவர்களுக்கு இன்னும் விடியவில்லை போலும். வழக்கம் போல் பிள்ளைக்கு காஃபியை கொடுத்து விட்டு தன் பாஸ்போர்ட்டையும் ஃப்ளைட் டிக்கெட்டையும் எடுத்துக்கொண்டு அவன் எதிரில் அமர்ந்தாள். என்னம்மா கையில் பாஸ்போர்ட்? நான் சென்னை போவதற்கு டிக்கெட்டை அட்வான்ஸ் செய்துவிடு. இதற்குள் ரத்னாவும் அவள் அம்மாவும் எழுந்து வந்தனர். நான் உங்களுக்கு கிரீன் கார்டு அப்ளை செய்ய போறேனே அம்மா என்றான் ராமச்சந்திரன். அதெல்லாம் வேண்டாம்ப்பா, இந்தியாவில் உள்ள பான் கார்டும் ஆதார் கார்டு மட்டுமே போதும், இதெல்லாம் எதற்கு? உங்களுக்கு திடீரென்று உடம்புக்கு ஏதாவது வந்தால் இங்கே என்றால் நல்ல மருத்துவமனைகள் இருக்கிறது, நாங்கள் பார்த்து கொள்வோம் என்றாள் ரத்னா. சரஸ்வதிக்கு சிரிப்பு வந்தது, ஆனால் ஒன்றும் சொல்லவில்லை. நாங்கள் இந்தியாவிற்கு அடுத்த வருடம் தானே அம்மா போவோம், இப்போது நீங்கள் எப்படி தனியாக போவீர்கள்? வீல் சேர் அசிஸ்டன்ஸ் தான் இருக்கிறதே, அதை வைத்துக்கொண்டு நான் போய்விடுவேன், நான் சொன்னதை செய் என்றாள் எரிச்சலோடு சரஸ்வதி. நாங்கள் உங்களை எவ்வளவு அக்கறையோடு பார்த்துக் கொள்கிறோம். சென்னையில் நீங்கள் உடம்பு சரியில்லை என்று படுத்துக்கொண்டால் எங்களால் அடிக்கடி லீவ் போட்டுவிட்டு ஃப்ளைட் சார்ஜ் செலவு செய்து கொண்டு வர முடியாது. ரத்னா, நீ வேலைக்கு போவதும் இல்லை, ஒன்றுமில்லை, ஃப்ளைட் சார்ஜை பற்றி, விடுமுறை எடுப்பதை பற்றி பேசுகிறாய், எல்லாவற்றையும் என் பிள்ளை பார்த்துக்கொள்வான், நீ கொஞ்சம் பேசாமல் இரு என்றாள் சரஸ்வதி. அம்மா, அவள் என் மனைவி, எனக்குள்ள கஷ்டங்களைத்தானே அவள் சொல்கிறாள், நீங்கள் இப்படி பேசுவது அவளை அவமானப்படுத்துவது போலாகும் என்றான் ராமச்சந்திரன் கடுமையாக. ஏண்டா, ஒவ்வொன்றிற்கும் அவள் ஏதாவது ஏடா கூடமாக பேசிக்கொண்டே இருக்கிறாள், அவளை கேட்பதை விட்டுவிட்டு என்னிடம் வாக்குவாதம் செய்கின்றாயே என்றாள் சரஸ்வதி. நீ உன் வழக்கப்படி லிமிட்டை தாண்டித்தான் அம்மா பேசுகிறாய், நீ எனக்கு மதிப்பு கொடுப்பது போல் அவளுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும். லக்ஷ்மணன் ராமாயண கதையில் போட்ட கோடு போல் அவரவருக்கு ஒரு கோடு போட்டுக்கொண்டால் எல்லை மீறி பேச மாட்டீர்கள் என்றான் கடுமையாக. சரஸ்வதிக்கு கோபத்தில் முகம் சிவந்து விட்டது. எப்படி அசிங்கப்படுத்துகிறான், அவமானத்தில் வார்த்தையே வரவில்லை. என் டிக்கெட்டை முதலில் எவ்வளவு சீக்கிரம் அட்வான்ஸ் செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செய் என்று சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டாள். அடுத்த வாரமே ஒரு நாள் விமானத்தில் காலியிடம் கிடைத்து கிளம்பிவிட்டாள். 2 வருடம் கழித்து குழந்தை சீதருக்கு மொட்டை எடுத்து காது குத்த திருப்பதிக்கு போக வேண்டும் என்று வந்தவர்கள் சென்னை வந்தார்கள். நேரே மாமியார் வீட்டில்தான் போய் இறங்கினான் ராமச்சந்திரன். சரஸ்வதியிடம் போனில் பேசிவிட்டு 2 நாள் கழித்துத்தான் வீட்டுக்கு வந்தான். அம்மா, நான் பெரிய வீடாக வாங்கிவிட்டேன், அதற்கு மாதத்தவணை மிக அதிகமாக வருகிறது, எனக்கு ரொம்ப பண நெருக்கடி, அதனால் உன் வங்கி ஃபிக்ஸட் டெபாசிட்டை முறித்து அந்த பணத்தை கொடுத்தால் பாதி கடன் கழித்து விட்டு மீதி தவணைகள் கட்ட வசதியாக இருக்கும் என்றான். நீ சம்பாதித்து இதுவரை எங்களிடம் ஏதாவது கொடுத்திருக்கிறாயா? உன் அப்பா தான் வாங்கி இருக்கிறாரா? இல்லை, அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? மகனே, நாங்கள் உன்னை படிக்க வைத்து நல்ல முறையில் வளர்த்து விட்டோம். நீங்கள்தான் சம்பாதித்து பெற்றோரை காப்பாற்ற வேண்டும். பெற்றோர்கள் சேமிப்பில் வயதான காலத்தில் பிள்ளைகள் கேட்பது அநாகரிகம். இதில் என்ன அநாகரிகம்? பெற்றோர் சேமிப்பெல்லாம் பிள்ளைகளுக்கு தானே. உங்களுக்கு வீடு இருக்கிறது, உங்கள் பென்ஷன், அப்பாவின் ஃபேமிலி பென்ஷன், இரண்டுமே உங்களுக்கு வெள்ளம். நீ எங்களுக்கு கோடு போட்டாய் அல்லவா, லக்ஷ்மண் கோடு. அதை தாண்டி என்னை வரக்கூடாதென்றாய். அதே மாதிரிதான் உங்க அப்பா உயிர் எழுதி அதை பதிவு செய்து உனக்கு ஒரு லக்ஷ்மணன் கோடு போட்டிருக்கிறார். வங்கியில் டெபாசிட் பணம் எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை என்றால் அதற்கு மட்டும் உபயோகிக்கலாம். ஆனால் மீதியுள்ள மொத்த பணமும் பக்கத்திலே உள்ள ஏழை அனாதை குழந்தைகள் ஆசிரமத்துக்குத்தான் என்று. இந்த சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் தான் என் காலத்திற்கு பிறகு உனக்கு என்று வெகு அழுத்தமாக கோடு போட்டிருக்கிறார். போதுமா? அன்று போனவன்தான், அதற்கு பிறகு வரவில்லை. எப்போதாவது ஒரு நாள் போன் செய்வான். பணம் கொடுத்திருந்தால் வந்திருப்பானோ? அதுவும் சந்தேகம்தான். ரத்னா போடும் கோட்டை தாண்டி வர வேண்டுமே. ஆசிரமத்து நிர்வாகிகளும் குழந்தைகளும் தான் உதவி, சந்தோஷம் எல்லாம். பெற்றோர்களால் தூக்கி வீசப்பட்ட ஆசிரமத்து குழந்தைகள் கொடுத்த சந்தோஷத்தை ஊனுதக்கம் பாராமல் வளர்த்த தன் பிள்ளையால் கொடுக்க முடியவில்லையே. சரஸ்வதி தனக்குள் சிரித்து கொண்டாள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.